நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் மாலன் அவர்களே.
வணக்கம்.
இப்ப ஆண்டாள் குறித்து வைரமுத்து அவர்கள் கூறிய கருத்து தவறு அல்லது அவதூறு அல்லது அது பொருத்தமற்றது அப்படின்னு உங்களுக்கு படுதா, அல்லது வைரமுத்துவின் அது கருத்து சுதந்திரம் என்பதாக பார்க்கப்படலாமா, எப்படி?
அதாவது வைரமுத்துவனுடைய அந்த மொத்த கட்டுரையுமே வந்து நிராகரிக்க தகுந்தது அல்ல. அதுல அவர் கடைசியில வந்து அந்த கட்டுரையை வந்து ஆண்டாள் ஒரு தேவதாசியாக இருந்திருக்க கூடும்னு ஒரு அமெரிக்க பத்திரிகையில வெளியான ஆய்வு கட்டுரையில வெளியான அமெரிக்க பத்திரிகையில அது அந்த இடத்துல அவர் அந்த ஆதாரத்தை சரியாக உறுதி செய்து கொள்ளாமல் அதை சொல்லியிருக்காரு. என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால் அதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அது அந்த கட்டுரைக்கு அது அந்த இடத்துல அது பொருத்தமாகவும் இல்லை. அந்த கட்டுரை முழுக்க முழுக்க ஆண்டாளுடைய திருப்பாவை நாச்சியார் திருமொழி இரண்டிலும் இருக்கக்கூடிய இலக்கிய சுவையை பற்றி பேசுகிற கட்டுரை. அது கட்டுரையில கடைசியில அந்த தனியாக அவரை பற்றின ஒரு கருத்து, அது உறுதி செய்யப்படாத ஒரு கருத்து. அதுவும் அவர் அந்த கருத்தை அதனுடைய மூலத்தை பார்த்து நிச்சயப்படுத்திக் கொள்ளாத ஒரு கருத்தை அவர் தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் அதற்கான இவ்வளவு கடுமையான எதிர்வினைகள் தேவையில்லை என்பதும் என்னுடைய கருத்து. அதை வந்து அவர் சொன்னாரு. அதை வந்து அந்த அர்த்தத்தில் நான் வந்து சொல்லவில்லை. இன்றைக்கு தேவதாசி என்ற சொல்லுக்கு இருக்கிற பொருளுக்கு இருக்கிற அர்த்தத்தில் அதை நான் சொல்லவில்லை என்று சொல்லி அதற்கு அவர் மன்னிப்பும் கேட்டுவிட்டதற்கு பிறகு அதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆக்க வேண்டியது அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
இந்த பிரச்சனைகள் பாரதிய ஜனதா கட்சி காட்டுகின்ற எதிர்வினை என்பது அது ஒரு இயற்கையாக எழுகின்ற சீற்றம் என்பதாக எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியாக இதை எடுத்துக்கொள்கிறது என்பதாக பார்க்கின்றீர்களா?
நிச்சயமாக இதற்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கங்கள் இருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் மற்ற மாநிலங்களில் செய்ததை போல ஒரு இந்துக்களை ஒரு அணியில் கொண்டு வருவது, அவர்களுடைய உணர்வுகளை தூண்டி அவர்களை ஒரு அணியில் கொண்டு வருவது என்கின்ற முயற்சியில் இது ஒரு அம்சமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு பின்னால வந்து நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து இவ்வளவு பெரிதாக செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா இங்கு வேறு அவர்களுக்கு வேறு பிரச்சனைகளும் கிடைக்காது. இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வந்து மத ரீதியான மத மோதல்கள் என்பது வந்து இங்க அறவே கிடையாது என்றுதான் அதை சொல்ல வேண்டும். ஜாதிகளுக்கு இடையில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மதத்தை முன்னிலைப்படுத்தி மக்களை திரட்ட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கட்சி. அவர்களுக்கு ஜாதியை முன்னிலைப்படுத்தி திரட்டினால் அந்த இந்து என்கின்ற ஒற்றை அடையாளம் பரவாக பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால் அவர்கள் ஜாதியை கையில் எடுத்துக்கொள்வதில்லை. அதனால் இதை மதத்தை முன்னிறுத்தி செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு நாத்திகர் என்பதனாலும் அவர் திராவிட இயக்கங்களுக்கு சார்பாக குறிப்பாக திமுகவுக்கு சார்பாக பல நேரங்களில் பேசி வந்திருக்கிறார் என்பதனாலும் அந்த காரணங்களை முன்வைத்து அவரை வந்து விமர்சிப்பதற்கும் அவருக்கு எதிரான ஒரு மனநிலையை கட்டமைப்பதற்கும் முயற்சிக்கிறார்கள். அதுதான் இதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம். ஆண்டாளை பற்றியே அல்லது அவர் அதை போல அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் என்பதை பற்றி அது அல்ல காரணம். அந்த வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தேவதாசிகளுக்கு ஒரு காலத்தில் இங்கு சமய ஆச்சாரியர்களுக்கு சமய குருக்களுக்கு கோவிலில் பூசை செய்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே அளவு மரியாதையும் சன்மானமும் கொடுக்கப்பட்டது என்பதற்கான பல ஆவணங்கள் இருக்கின்றன. அதனால அவர்களை வந்து அவர்களை பொது மகளிர் என்கின்ற ஒரு பார்வை என்று பின்னால வந்து பிரிட்டிஷ் காலனிகளாக ஆனதற்கு பிறகு அந்த நிலமானிய அமைப்பு வந்து சிதறுண்ட போது வந்த ஒரு விளைவுகளில் அது ஒன்று. அதனால இன்றைக்கு இருக்கிற அர்த்தத்தில் அதை எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல் என்பதற்கான பொருள் என்பது காலந்தோறும் மாறிக்கொண்டே வரக்கூடிய ஒரு பொருள். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் பாரதியார் போன்றவர்கள் எழுதுகிற ஒரு காலகட்டத்தில் இந்து என்கின்ற சொல் இந்தியர்களை குறிக்கிற ஒரு சொல்லாக இருந்தது. இன்றைக்கு இந்தியர்கள் என்று நாம் பயன்படுத்துகிற அந்த சொல்லுக்கு நிகரான சொல்லாக இந்து என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அதனால்தான் அந்த நாளிதழுக்கு கூட அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொருள் என்பது காலத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டே போகக்கூடியது. சங்க காலத்தில் நாற்றம் என்று சொன்னால் மனம், இன்றைக்கு அதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியும். சங்க காலத்தில் குப்பை என்று சொன்னால் செல்வம். எனவே பொருள் என்பது காலத்துக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் இவர்கள் அதெல்லாம் தெரிந்து கொண்டு வேண்டுமென்று அவருக்கு எதிரான ஒரு மனநிலையை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக மதத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இதை நான் பார்க்கிறேன்.
கவிஞர் வைரமுத்துவின் நாவை அறுத்தால் 10 லட்சம் ரூபாய் தருவேன் என்று முன்னாள் அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவருமான நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். இப்படியான வன்முறை ததும்பும் வார்த்தைகளை பாரதிய ஜனதா கட்சி எப்படி அனுமதிக்கிறது?
இல்ல, இது அவர்கள் கட்சிக்குள் செல்வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக பேசக்கூடிய ஒரு பேச்சு. பேர பேசினால் கட்சியினுடைய கவனம் தன் மீது விழும், அதன் மூலம் தனக்கு ஏதாவது கட்சிக்குள்ளேயோ வெளியேயோ பதவி கிடைக்கும் என்கின்ற ஒரு காரணம் இருக்கலாம். இதை வந்து அவர்கள் உணர்ச்சிகரமான ஒரு பிரச்சனையாக ஆக்குவதன் மூலம் பின்னாளில் இதை வந்து வாக்குகளாக மாற்ற முடியும் என்கின்ற அந்த கணக்குகளை போடக்கூடியவர்களாக அது இருக்கலாம். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் இந்த பார்வையை கொண்டிருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் பாரதிய கட்சியில் ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய வேறு பல தலைவர்கள் இதை போல உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய நிலையை அவர்கள் ஏற்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் வந்து இதை வந்து ஒரு அறிவார்ந்த விவாதமாக நடத்துவதற்கு வேண்டுமானால் அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் இதை ஒரு உணர்ச்சி மயமான பிரச்சனையாக மாற்றுவது என்பது அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலருடைய ஒரு பார்வை, ஒரு முயற்சி என்றுதான் அதை நான் நினைக்கிறேன். இது கட்சியினுடைய நிலைப்பாடு என்று எடுத்துக்கொள்வதற்கு முகாந்திரங்கள் இல்லை.
இப்ப கவிஞர் வைரமுத்து எடுத்துக்கொண்டால் அவர் வெளிப்படையாகவே திமுகவின் அனுதாபி. இந்த பிரச்சனையில் திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக களத்தில் வந்து இறங்கி வைரமுத்துக்காக போராடவில்லை. தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமான் கூட வெளிப்படையாக களத்தில் இறங்கவில்லை. இது எதை காட்டுகிறது?
திமுக அவர் வைரமுத்துவை திமுகவோடு தொடர்புடையவர் என்று பிணைத்து விட முடியாது. அவருக்கும் கலைஞருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. அதே போல அவருக்கு பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களோடு அவருக்கு நட்பும் இருந்திருக்கிறது. இப்போ வந்து வெளிப்படையாக தெரிந்த நட்பு என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மக்களவை உறுப்பினரான தருண் விஜயோடு அவருக்கு நட்பு இருந்தது. அதே போல ஒவ்வொரு கட்சியிலும் அவருக்கு வாசகர்கள் இருக்கக்கூடும், அல்லது இலக்கியம் தொடர்பான நட்புகள் இருக்கக்கூடும். ஆனால் திமுக இதை எதிர்த்து ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை விட்டது, களத்தில் இறங்கி போராடவில்லை. ஏனென்றால் அவர்கள் இதை ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதற்கான அவசியம் அவர்களுக்கு இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சீமான் அவர்களை பொறுத்தவரையில் அவர் கடுமையாகவே பேசியிருக்கிறார். அவரும் வந்து ஒரு வகையில வன்முறைக்கு பதில் வன்முறை என்பதை போன்ற சில பேச்சுக்களை நான் கேட்க நேர்ந்தது. பாரதி ராஜா போன்றவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதை இரண்டு தரப்பும் உணர்ச்சி தளத்தில் கையாளுவது என்பதில் இந்த பிரச்சனையை தீர்க்காது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வராது, இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும். அப்படி நீடித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு அது ஆதாயமாக இருக்கும். அதை வந்து அவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உணர்ச்சியை கிளறுவது என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சிலரது நோக்கம். அதற்கு இவர்கள் இரையாகிவிடக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு கூட காரணமாக இருக்கலாம்.
மிக்க நன்றி மாறன் அவர்களே.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.